Honorable SMM Musarraf, you have 15 minutes.
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, தேசிய சபை அமைப்பதற்கான பிரேரணை மீதான விவாதத்தில் எனக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய சபை என்ற சொல்லாடல் போலவே சர்வகட்சி அரசாங்கம், புதியதொரு தேர்தல், இந்த மூன்று சொல்லாடல்களும் சமகாலத்தில் அதிகமாக பாவிக்கப்படுகின்றன. இந்த மூன்று சொற்களும் பாவிக்கப்படுவதற்கான அடிப்படை காரணம் நம் எல்லோருக்கும் தெரியும். முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் நமது நாடு தள்ளப்பட்டு, இந்த பொருளாதார நெருக்கடியின் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அறகலே மக்களினுடைய போராட்டம், இந்த போராட்டத்தின் விளைவாக பாராளுமன்றத்திற்குள் யார் ஆளும் கட்சி, யார் எதிர்கட்சி, பாராளுமன்றத்திற்குள் ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்தோடு வந்த எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பாராளுமன்ற தெரிவினூடாக ஜனாதிபதியாக மாறிய ஒரு நிலை, இப்படி முன்னொருபோதும் இல்லாத ஒரு அரசியல் களநிலை மாற்றம் காரணமாக இப்பொழுது மீதமாக இருக்கின்ற காலகட்டத்திற்குள் என்ன தீர்வு என்று யோசிக்கிற போதும் இந்த சர்வகட்சி அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. அதேபோன்று தேசிய சபை என்கின்ற இன்றைய இந்த பிரேரணை பற்றி பேசப்படுகிறது. அதேபோன்று ஒரு சிலர் புதிதான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், புதிய தேர்தல் ஒன்றின் ஊடாக இங்கே புதியவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மீளவும் இந்த நாடு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற மூன்று கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இவை தொடர்பாக விரிவாக பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே சர்வகட்சி அரசு ஒன்று அமைக்கப்பெற்றிருந்தால் அது இன்றிருக்கின்ற நெருக்கடிக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமைந்திருக்கும். இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவிலே ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கின்ற நிலை ஒருபோதும் இந்த நாட்டை உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் சுதந்திரத்துக்கு பின்னரான பாராளுமன்ற அமர்வுகளிலிருந்து நம்மால் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம். ஆளும் கட்சியாக இருந்தால் எப்போதும் அதனை ஆதரிப்பது, எதிர்கட்சியாக இருந்தால் எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பது என்கின்ற நிலைதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரும் சாபம் என்பது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கின்ற நிலை இந்த நாட்டில் நல்ல விடயங்களை செய்ய ஒருபோதும் விடாது, நல்ல சட்ட மூலங்களை நிறைவேற்றுவதற்கு விடாது, ஒரு அரசியல் ரீதியான ஒரு தீர்வு, ஒரு அரசியல் அமைப்பு ரீதியான ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு இந்த நாட்டில் ஒருபோதும் இடம் தராது. அதுபோன்று ஹேட் ஸ்பீச் போன்றதான நல்ல சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்படுவதற்கும் இந்த பாராளுமன்றம் இடம் தராது. எனவே ஒரு சர்வ கட்சி அரசாங்கம் அமைக்கப்படுமாக இருந்தால் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற போது முன்மாதிரியான சட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன, அதனூடாக முன்மாதிரியான பொருளாதார திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு செல்லும் என்பதான ஒரு எதிர்பார்ப்பு எம்மிடம் இருந்தன. ஆனால் இந்த சர்வ கட்சி அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் பலவும் நடைபெற்ற போதும் கூட தேர்தலை மையப்படுத்தியதான போக்கு, எனது கட்சி பெரியது, எப்படியேனும் நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதான போக்குகளின் அடிப்படையில் கட்சி மோதல்கள், எதிர்கால அரசியல் பற்றிய சிந்தனைகள் போன்ற மிக சிறுபிள்ளைத்தனமான சிந்தனைகளினால் இந்த சர்வகட்சி அரசாங்கம் என்கின்ற மிகப்பெரியதொரு ஒரு வாய்ப்பை இந்த பாராளுமன்றம் இழந்து நிற்கின்ற ஒரு சூழலில் தான். இரண்டாவது விடயமாக இந்த தேர்தல் பற்றிய விடயம். இப்போது நான் பார்த்தேன், எதிர்த்தரப்பிலிருந்து பலரும் பேசுகிற போது புதிதான ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும், அறகலையோடு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை இங்கிருக்கின்ற அரசாங்கம் இழந்திருக்கின்றது, மக்களினுடைய ஆதரவை, எனவே மக்களினுடைய ஆதரவை கொண்டதான ஒரு பாராளுமன்றம் அமைய பெற்று தீர்வு காணப்பட வேண்டும் என்ற தொனியிலே தொடர்ந்து பேசி வருவதை பார்க்கின்றோம். ஒரு சிலர் கூட மக்களிடம் சென்று பேசுகின்ற போதும் இன்னும் 6 மாதங்களில், இன்னும் 8 மாதங்களில் தேர்தல் வரும், தேர்தல் வந்ததன் பிற்பாடு நாம் ஆட்சிக்கு வருவோம், அமைச்சர்களாகவும் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று பேசுவதாகவும் அறிகின்றோம். ஆட்சியில் இருந்தோம், அமைச்சர்களாக இருந்தோம், என்ன பிரச்சனைகளை இந்த நாட்டிலே தீர்த்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இல்லாத நிலையில் இப்பொழுது இருக்கின்ற காலத்தை இப்படியேனும் இந்த நாடு அழிந்து போனாலும் பரவாயில்லை என்று மௌனமாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு கடந்து விட்டு 6 மாதங்களின் 8 மாதங்களின் பின்னர் எப்படியேனும் மீண்டும் ஒரு குமந்திரனையை உருவாக்கி ஒரு தேர்தலுக்கு சென்று நாங்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் அமைச்சர்களாகி இந்த நாட்டின் பிரச்சனையை தீர்ப்போம் என்றால் இந்த நாட்டிலே காணி பிரச்சனைகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் 20-30 தசாப்தங்களாக தேங்கி நிற்காது என்பதை இந்த மக்களுக்கு நான் இந்த பேச்சினூடாக வலியுறுத்த விரும்புகின்றேன். எனவே அந்த தேர்தலை நோக்கிய நகர்வு என்பது வெறுமனே ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு முயற்சியாக இருக்குமே அல்லாமல் நாட்டின் மீது நேசம் கொண்ட ஒரு சிந்தனையாக இருக்காது. இந்த இலங்கையினுடைய மிகப்பெரிய அபத்தங்களில் ஒன்று தேர்தல் மைய அரசியல், தேச மைய அரசியல் இங்கு இல்லை, தேர்தலுக்காகவே எல்லாம், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலை பற்றிய சிந்திப்பது, தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு எதேனும் பேசி பாராளுமன்றத்திற்குள் வருவது, வந்து ஆளும் கட்சியாக இருந்தால் அந்த ஆளும் கட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எப்படியேனும் நடந்தாகிவிடுவது, நாட்டை பற்றிய சிந்தனை கிடையாது, எதிர்கட்சிக்கு சென்றால் எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் என்று சிந்திப்பது, எப்போதுமே தேர்தலை பற்றிய சிந்திக்கின்ற ஒரு தேர்தல் மைய அரசியல் இந்த நாட்டில் நல்ல பல திட்டங்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை புரிந்தாக வேண்டும். எனவே இந்த சர்வ கட்சி அரசாங்கம் என்கின்ற விடயம் தோற்று போய்விட்டது. இந்த தேர்தலை நோக்கிய நகர்வு என்பது வெறுமனே ஒரு குறுகிய நோக்கம் கொண்டது என்பது புலனாகி இருக்கிற சூழலில் இப்பொழுது இந்த தேசிய சபை என்கின்ற ஒரு விவகாரம் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றது, என்று நிறைவேற்றப்படும் என்று நான் நம்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த தேசிய சபையின் ஊடாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவத்தையும் கொண்டு ஒரு தேசிய சபை உருவாக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சினைக்கான தீர்வை காண்பது என்கின்ற ஜனாதிபதியினுடைய ஆலோசனையின் பேரில் இந்த விடயம் இன்று பாராளுமன்றத்திற்குள் வந்திருக்கின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்கள், கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள், கௌரவ பாராளுமன்றத்தின் சபை முதல்வர் அவர்கள், அதேபோன்று கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், கௌரவ அரசாங்க கட்சியின் முதற்கோள் ஆசான் அவர்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்களால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து 9வது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 35 மேற்படாத உறுப்பினர்களை கொண்டதாக ஒரு தேசிய சபை உருவாக்குவதற்கான முயற்சி நடக்கின்றது. அதனுடைய நோக்கங்களும் கூட குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால தேசிய கொள்கைகளை உருவாக்குவதற்காக வழிகாட்டுவதுடன் தொடர்புடைய பாராளுமன்றத்தின் பொதுவான முன்னுரைகளை நிர்ணயித்தல், அதேபோன்று பொருளாதார நிலைப்படுத்தலுடன் தொடர்புடைய குறுகிய மற்றும் நடுத்தர கால பொதுவான ஆக குறைந்த நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டினை ஏற்படுத்தல், 3வது அமைச்சரவையின் அமைச்சர்கள், தேசிய சபை விசேட குழுக்களின் தலைவர்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகளின் இளைஞர் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்கின்ற விசேட கூட்டங்கள் தொடர்பான பணிகளை ஒழுங்கு செய்தல், துறைசார் மேற்பார்வை குழுக்கள், அரச நிதி பற்றிய குழு, அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு, அரச தொழில் முயற்சிகள் பற்றிய குழு மற்றும் அரச நிதி நிர்வாகத்தை மேற்கொள்கின்ற யாதோனும் ஒரு குழுவிடமிருந்து அறிக்கையினை கோரும் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு நன்னோக்கத்திற்காக இந்த தேசிய சபை உருவாக்கப்பட இருக்கின்றது. உண்மையிலே ஒரு இடர்பாடுகள் மிக்கதான ஒரு சூழலில் தேசிய சபை உருவாக்கப்பட்டு அதனூடாக மீண்ட நாடுகளின் வரலாறுகள் இருக்கின்றன. நமக்கு அண்மையை உதாரணமாக சொல்ல முடியும், இந்தியா மற்றும் தாய்லாந்து. இந்த இரண்டு நாடுகளும் தேசிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்ட போதும் இவ்வாறான ஒரு தேசிய சபையை பாராளுமன்றத்திலே உருவாக்கி அனைத்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களினுடைய பங்கேற்புடனும் அந்த நாட்டை கட்டியெழுப்பியமைக்கு இந்த இரண்டு நாடுகளையும் நான் உதாரணமாக சொல்வேன். அதேபோன்று பிஜியில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சபையும் கூட ஒரு பொருளாதார தேசிய சபை என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு அதனூடாக அந்த நாட்டை ஒரு சிறந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததையும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். எனவே இந்த தேசிய சபையினூடாக ஒரு இடர் மிகுந்திருக்கின்ற இந்த சூழலிலே ஒரு தீர்வை நோக்கி நகர்கின்ற இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த முயற்சியை நாம் எவ்வாறு இதனை மேற்கொள்ள வேண்டும், இன்றைய விவாதம் எவ்வாறு நோக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இந்த தேசிய சபையை வினைத்திறனாக எப்படி பயன்படுத்துவது, அதற்கு எங்களுடைய ஆலோசனைகள் என்ன, நீங்கள் எவ்வாறு இதனை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ரீதியிலே இங்கே ஒரு காத்திரமான விவாதம் இடம்பெற்றிருக்க வேண்டும். எதை எடுத்தாலுமே பழைய பஞ்சாங்கங்களை பேசி, பழைய குரோதங்களை பேசி, மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்தை ஞாபகப்படுத்தி உப்புச்சப்பில்லாத விவாதங்களாகத்தான் பல பேருடைய உரை இங்கே இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவ்வாறல்லாமல் ஒரு தேசிய சபையூடாக நாம் எவ்வாறான நிலைகளை உருவாக்க முடியும் என்பது பற்றி சிந்திப்பது மிக பொருத்தமான ஒரு விடயம் என்று நினைக்கின்றேன். ஒரு கிரைசிஸ் ஏற்படுகிற போதும், ஒரு அனர்த்தம் ஏற்படுகிற போதும், அந்த அனர்த்தத்தில் இருந்து மிகச்சிறந்த முறையில் நாம் வெற்றியாளர்களாக வெளிவர வேண்டியது காலத்தின் தேவை. வின்ஸ்டன் சர்ச்சில், பிரித்தானிய முன்னாள் பிரதமர் அவர்கள் சொன்னார், நெவர் லெட் எ குட் கிரைசிஸ் கோ டு வேஸ்ட் என்று சொன்னார். அதாவது ஒரு கிரைசிஸ் உருவாகிற போதும் அதனை கொண்டு நீங்கள் மிகச்சிறந்த நிலையை உருவாக்குங்கள், அது மிக முக்கியம் என்று சொன்னார். அதுபோன்றுதான் ஒரு இந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகளை நாம் எடுத்து பார்க்கிற போது வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே மிகப்பெரும் பின்னடைவை சந்தித்ததன் பிற்பாடுதான் அதி முக்கியமான ஒரு பாய்ச்சலோடு அந்த நாடுகள் முன்னேறி இருக்கின்றன. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே ஜப்பான் பற்றியும் கூறியிருந்தேன். ஹிரோஷிமா நாகசாகி தாக்கப்பட்ட போது அடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படுகின்ற ஒரு ஆபத்து வேற எந்த நாடுகளுக்கும் ஏற்படவில்லை. ஹிரோஷிமா நாகசாகியிலே போடப்பட்ட குண்டுகள் அன்றிருந்த மக்களை மாத்திரம் கொல்லவில்லை, அடுத்து வருகின்ற 2-3 தலைமுறைகளுக்கும் அந்த நோய் தொடர்ந்தும் தொற்றுகின்ற நிலைகள் இருந்த போதும் கூட தமது தவறுகளை ஒப்புக்கொண்டு தமக்கு அநியாயம் செய்பவர்களை பழிதீர்ப்பதை விடுத்து தாம் எப்படி இந்த நிலையிலிருந்து முன்னேறலாம் என்று சிந்தித்து அவர்கள் மிக முன்னணியான ஒரு நாடாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள். எனவே இந்த கிரைசிஸ் நமக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போது நாம் இருக்கின்ற இந்த நிலை, நாம் மிக முக்கியமான சில ஆபத்துக்களை எதிர்நோக்கி இருக்கிறோம், அதனை நாம் புரிந்தாக வேண்டி இருக்கின்றோம். உதாரணத்துக்கு 1973-74 ஆண்டு காலகட்டத்திலே 1970 சிறிமாவு பண்டாரநாயக்கா அவனுடைய ஆட்சி இந்த நாட்டில் இருந்தது. சிறிமாவு பண்டாரநாயக்கா உற்பத்தி பொருளாதாரம் என்கின்ற மிக முக்கியமான விடயத்தை கொண்டு வந்தார். அதே போன்று சுதந்திரம் அடைந்திருந்த இந்த நாட்டை ஒரு குடியரசு நாடாக மாற்றினார். இப்படிப்பட்ட சிறிமாவு பண்டாரநாயக்காவினுடைய காலகட்டத்திலும் இதே போன்ற ஒரு நீண்ட வரிசையில் மக்கள் இருந்தார்கள். பொருட்களுக்கான தட்டுப்பாடு இருந்தது. அப்போதெல்லாம் நாம் சிறிமாவு பண்டாரநாயக்காவினுடைய நிர்வாகத்திலே பிழை இருக்கிறது அல்லது வேறு சில காரணங்களை சொன்னோம். ஆனால் உண்மையில் 1973-74 உலக சந்தையில் பெட்ரோலியத்தினுடைய விலை 4 மடங்காக உயர்ந்திருந்தது. எனவே இந்த 4 மடங்காக உயர்ந்திருந்த இந்த நிலையில் உற்பத்தி பொருளாதாரம் என்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை அந்த அம்மையார் கொண்டு வந்த போதும் கூட அந்த விலை ஏற்றத்தை அவரால் தடுக்க முடியாமல் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் உள்ளானார். ஆனால் நாம் தேர்தல் அரசியலை செய்கின்ற நாங்கள் அன்றிருந்த சிறிமாவு பண்டாரநாயக்காவினுடைய முயற்சிக்கு ஒரு உந்துதலை கொடுத்து இந்த இக்கட்டான நிலையில் இருந்து இந்த நாட்டை மீட்பதற்கான ஒரு வழியை செய்திருந்தால் இந்த நாடு நிரந்தரமான ஒரு உற்பத்தி பொருளாதாரத்தின் ஊடாக மிகச் சரியான ஒரு நிலையை நோக்கி அடைந்திருக்கும். அண்மையிலே கூட ஜனாதிபதி அவர்கள் அக்கிராசன உரையிலே பேசுகிற போது இலங்கையிலே கொண்டுவரப்படுகின்ற எண்ணெயை நாம் எடுத்து பார்த்தால் இந்த எண்ணெயிலே சுமார் 1,000 மில்லியன் டாலர்கள் மாதாந்த வருமானம் எமது நாட்டுக்கு ஏற்றுமதி வருமானம் கிடைக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 350 மில்லியன் ரூபாக்களை நாங்கள் எதற்காக செலவழிக்கிறோம் என்றால் எண்ணெய் இறக்குமதிக்காக செலவழிக்கின்றோம். இந்த எரிபொருள்களில் 70% வாகனங்களுக்காக செலவழிக்கின்றோம். 21% நாங்கள் ஏனைய மின்சார உற்பத்திக்கு செலவழிக்கின்றோம். வெறுமனே தொழில்துறைக்காக 4% மாத்திரம் இந்த நாட்டிலே தற்போது நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே தொழில்துறை அற்றதான ஒரு நாடு எப்படி வளர்ச்சி பெறும்? உற்பத்தி பொருளாதாரம் இல்லாத ஒரு நாடு எப்படி வளர்ச்சி பெறும்? இது மிக முக்கியமாக கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே போன்றுதான் 1973-74 உலக பொருளாதாரம் உலக பெட்ரோலியத்தினுடைய விலை 4 மடங்காக அதிகரித்ததனுடைய விளைவாக நமக்கு ஏற்பட்ட ஆபத்தை போல இன்றிருக்கின்ற சூழலிலே இந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டதற்கு சுதந்திரத்துக்கு பின்னரான பலரும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆட்சி அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நிச்சயமாக அவர்களுடைய பிழையான தீர்மானங்கள் இந்த நாட்டிற்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. இதே சமயத்தில் இன்று நாம் இதற்கு பின்னரான காலகட்டத்தில் எதிர்நோக்கப் போகிற பிரச்சனைகள் என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமான பிரச்சனையை நாம் எதிர்நோக்கப் போவதில்லை. எரிபொருளுக்கான விலை அதிகரிப்பும் அதே போன்ற மின்சார கட்டணத்திற்கான விலை அதிகரிப்பு இந்த நாட்டிலே நெருக்கடியை தோற்றுவித்திருக்கிறது. மக்கள் அவதிப்படுகிறார்கள். உண்மை. நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்தாக வேண்டும். கடந்த வாரம் செக் குடியரசினுடைய தலைநகரத்தில் 70,000 பேர் கூடி இந்த எரிசக்தியினுடைய கட்டண உயர்வுக்கு எதிராக போராடி இருக்கின்றார்கள். இன்றைய உலகத்தை நாம் உற்றுநோக்க வேண்டும். உக்ரைனுடைய யுத்தத்துக்கு பின்னர் மிகப்பெரியதான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. சீனா என்கின்ற நாடு எதை செய்த போதும் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருந்த நாடு சீனாவினுடைய பொருளாதார பின்னடைவு முன்னொரு போதும் எதிர்பாராத ஒரு பின்னடைவை சீனா சந்தித்திருப்பதாக உலக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அதே போன்றும் யூரோப்பிய யூனியனுக்கு கொடுக்கின்ற எரிசக்தியை நிறுத்தப் போகிறோம் என்பதான எச்சரிக்கைகளை ரஷ்யா விடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே உலகத்திலே பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் பொருளாதாரத்தின் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிப்பதற்கான காலம் இப்பொழுது கனிந்திருக்கின்ற ஒரு சூழலில் இந்த கோதுமை மாவுக்கான மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற சூழலில் எதிர்காலம் மிக ஆபத்தானது என்பதை நாம் சொல்லவில்லை. IMF-னுடைய நிறுவனர் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்டதை விட மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி ஆகஸ்ட் மாதம் அளவில் ஏற்படும் என்பதாக இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த கதைகளை நாம் வைத்து பார்க்கிற போது மிகப்பெரும் ஒரு ஆபத்தை நாம் இந்த உலகம் சந்திக்க போகிறது. குறிப்பாக இலங்கையும் சந்திக்க இருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு இந்த துயரத்திலிருந்து நாங்கள் மீட்சி பெறுவதற்கான வழி என்ன என்று சிந்தித்து பார்க்கிற போது இந்த தேசிய சபை ஒன்றே இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு தீர்வாக இருக்கிறது. இந்த தேசிய சபை ஊடாக எத்தகைய பங்களிப்பை பாராளுமன்றம் வழங்க வேண்டும், அதே போன்று கட்சி தலைமைகள் எத்தகைய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே தெளிவு இருக்க வேண்டும். அண்மையிலே பார்த்தேன், ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு இடத்திலே ஒலுவிலே நான் நினைக்கின்றேன் ஒரு கூட்டத்திற்கு சென்ற போது பேசுகிறார். தேர்தல் முறையை மாற்றுவதற்கான முயற்சியை ஜனாதிபதி அவர்கள் செய்கிறார், ஒருபோதும் இதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவதாக சொல்கிறார், இது சர்வாதிகாரம் என்கின்ற தொனியிலே அங்குள்ள மக்களை எல்லாம் ஒரு முட்டாள் என்று நினைத்து அவர் பேசினாரோ தெரியவில்லை. சர்வ ஜன வாக்கெடுப்பு என்பதே ஒரு டெமோக்ரசி, ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிகாட்டி, மக்களிடம் ஆணையை கோருகின்ற ஒரு விடயம். தேர்தல் முறை மாற்றத்திலே நாம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருங்கள், கட்சிகள் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு முடிவு வரவில்லையாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போவோம் என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே அது நல்ல விடயம். அது தவிரவும் தேர்தல் முறை மாற்றத்திற்கு எதிராக கோஷமிடுவது போன்ற அந்த தலைவரனுடைய பேச்சை கேட்கின்ற போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. 2012 ஆம் ஆண்டு உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மூலம் வந்தபோதும் அந்த சட்ட மூலத்திற்கு எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த போதும் அதற்கும் கை உயர்த்தினோம். மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வந்தபோது மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் அமலுக்கு வந்தால் இல்லை நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டால் முஸ்லிம்களினுடைய பிரதிநிதித்துவம் குறையும், அதே போன்று ஏனைய சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் என்று எச்சரிக்கப்பட்ட போதும் கூட மாகாண சபை தேர்தல் திருத்த சட்ட மூலத்திற்கு கை உயர்த்தி விட்டு அதனே இப்பொழுது மாகாண சபை இந்த மாகாணத்துக்கான அதிகாரம் என்று இருந்தது ஒன்றே மாகாண சபை சமஷ்டி வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு ஆறுதல் போன்றிருந்ததுதான் 13 திருத்தத்தினுடான மாகாண சபை என்கின்ற விடயம். இந்த மாகாண சபை சட்ட மூலத்திற்கு உயர்த்திவிட்டு இப்பொழுது புதிய தேர்தல் சட்ட திருத்தம் வருகிற போது நாம் எதிர்ப்போம் என்பதான இந்த பொய் கோஷங்களை பேசாமல் தேசிய சபையிலும் நீங்கள் வருகிற போது எல்லோரும் தவறளித்திருக்கிறோம். சில தீர்மானங்கள் தவறாகலாம், சில நோக்கங்கள் நல்ல நோக்கங்கள். மிக்ஸ் சிஸ்டம் என்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமை என்பது எல்லோருக்கும் புதிதாக இருந்தது. அதனை நாங்கள் நடத்தி காட்டிய போது பெருமர்களை பார்த்த போதுதான் இது பெரும் சிக்கல் என்பதை இந்த பாராளுமன்றம் புரிந்து கொண்டது. எனவே நாம் எடுத்த தீர்மானங்கள் தவறாக இருக்கலாம், அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு இந்த தேசிய சபையினூடாக நல்ல பல சட்டங்களை கொண்டு வாருங்கள், புதிய பொருளாதார திட்டங்களை கொண்டு வாருங்கள். சரியான வரி விதிப்பு இல்லை இந்த நாட்டிலே, 15% வெட் வரி 8% ஏன் குறைக்கப்பட்டது, யார் இதற்கு ஆலோசனை வழங்கினார் என்பதற்கான கேள்விக்கு பதில் இன்னும் இல்லாமல் இருக்கின்றது. எனவே வரி விடயத்திலே வெளிநாடுகளை நாம் பார்க்கிறோம், இருக்கின்ற வரி விதிப்பு முறைகள் பின்பற்றப்பட வேண்டும். எனவே புதிய நல்ல சட்டங்களை கொண்டு வந்து ஒரு தீர்க்கமான இறுக்கமான சட்டங்களின் ஊடாக வரி ஏய்ப்பு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான, திருடுபவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி இந்த நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கு இந்த தேசிய சபை பயன்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ வெரி மச். ஹானரபிள் ALM அதாவுல்லா, யூ ஹேவ் 10 minutes.
10 minutes. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். தேசிய சபை தொடர்பான ஒரு முக்கியமான காலத்தின் தேவை ஒன்றுக்காக பாராளுமன்றத்திலே இன்று விவாதிக்கப்படுவதும் விவாதத்திற்கப்பால் கட்சித் தலைவர்கள் எல்லோரும் கூடிய கூட்டத்திலே ஒரு எல்லோரும் கருத்து ஒருமித்த ஒரு விடயம் சார்பாக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஜனநாயக ரீதியில் பாராளுமன்றத்திலே ஆளும் கட்சி, எதிர்கட்சி அல்லது வேறு வேறு கட்சிகள் என்று இருந்தாலும் கூட ஆளும் கட்சி செய்கின்றவற்றை எதிர்கட்சிகள் எப்போதும் எதிர்ப்பதுவும் எதிர்கட்சியினர்கள் கூறுகின்றதை ஆளும் கட்சியினர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுவும் இன்று உலகத்திலே சம்பிரதாயமாகி வருவது மாத்திரமல்ல, இலங்கையில் குறிப்பாக அதுவே நடைமுறையில் இருந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் நீண்ட காலமாக இந்த நாட்டின் முக்கியமான காலகட்டங்களில் ஒரு ஒருமைப்பாட்டோடு தேசிய சபை அல்லது தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்து அதன் மூலமாக நாட்டின் அவ்வப்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு பல காலங்களிலே பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. யுத்த காலத்திலே இவ்வாறான அமைப்புகளோடு எதிர்கட்சியிலே இருந்து ஆளும் கட்சிக்கு சில அங்கத்தவர்கள் சென்று யுத்தத்தை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் பல சந்தர்ப்பங்களிலே இந்த பாராளுமன்றத்திலே வரலாறுகள் இருந்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் இல்லாத அளவு இன்று உலக பொருளாதாரம் மாத்திரமல்ல இலங்கையினுடைய பொருளாதாரம், நாம் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களாக குறிப்பாக உணவுப் பொருள்களை கூட நமது நாட்டிலே நமக்கு தேவையான அளவு உற்பத்தி செய்ய முடியாதவர்களாக வெளிநாட்டிலே இருந்துதான் எல்லாவற்றையும் நாம் இறக்குமதியாக்க வேண்டும் என்றிருக்கின்ற சூழ்நிலையில் கொரோனா மாத்திரமல்ல பொருளாதார பிரச்சனைகள் உலகம் முழுவதும் தோன்றி நாம் இன்று எண்ணெய்க்காக நமது மக்கள் வீதியிலே நிற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்தது, நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதே போன்று விவசாயிகளுக்கு உரம் இல்லாமல் தவித்தார்கள். உணவு பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் முகம் கொடுக்க நேரிட்ட பொழுதுதான் அரசாங்கத்தில் இருந்த நாங்கள், நான் நினைக்கின்றேன் மூலாசன உட அப்பே தரும் மந்திரித்துமா தானோ அப்பி சுவாதினவெலா அப்பி கியூவே ஜாத்திக சபாவால் நித்தான் ஜாத்திக ஆண்டுவா பீட்டு வந்த உனக்கே மமத் அசங்கரா மாட மத்தக்காய் ஏது அவசல அப்பி எத்தனை மெதியத்துவலா சியலு பாக்சிக்கோ தெக்க எக்கங்கத்தாவேட்டாவில் அப்பி அசங்கரப்பை மதக்கரணும் மே அவஸ்தாவல். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒரு தேசிய சபையை உருவாக்குவதன் மூலம் இந்த நாடு இன்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனை மாத்திரமல்ல இன்றைய பொருளாதார பிரச்சனை என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வருகின்ற பிரச்சனைகளுக்காக என்று முகம் கொடுக்காமல் இந்த பாராளுமன்றம் இன்னும் இருக்கின்ற ஏதோ ஓரிரு வருடங்கள் அல்லது அதற்கு முந்தியோ நாம் கலைவதாக இருந்தாலும், இந்த இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கும் நாட்டுக்கு உகந்ததான நல்ல தீர்மானங்களை எடுத்து நாம் செயல்படுவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பார்க்கிறோம். பொருளாதாரம், நமது நாட்டில் நமது மக்களுக்கான உற்பத்தி பொருள்கள், விவசாயம், இறக்குமதியை குறைப்பது, டொலர் பாவினையை குறைப்பது, எமது பொருளாதாரத்தினுடைய எமது பணத்தினுடைய பெருமதியை அதனை பலப்படுத்துவது, எமது இலங்கையின் ரூபாவை இலங்கை நாணயத்தை பலப்படுத்துவது, இலங்கை நாணயத்தில் மற்றவர்கள் வந்து பொருள்களை வாங்குவதற்கு நாம் அதனுடைய சக்தியான ஒரு 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 பணமாக மாற்றுவது மாத்திரமல்ல, நிதமும் உணவுக்காக நாங்கள் வெளிநாடுகளிலே தங்கியிருக்க முடியாது என்ற விடயங்களிலிருந்து மாற்றுவது மாத்திரமல்ல, இதற்கு பிறகும் நமக்கான ஒரு பொருளாதார கொள்கையை நாம் உருவாக்க முடியும். நமக்கான வரி, நாடு அரசாங்கத்தை நடத்துவதற்கு நாட்டை நடத்துவதற்கான வரி சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வரியை அதிகரிப்பது குறைப்பது என்கின்ற விடயங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த வரிகளை எவ்வாறு நாங்கள் செய்யப் போகிறோம், எமது அரசாங்க நிறுவனங்களை எவ்வாறு நாங்கள் நடத்தப் போகிறோம், அரசாங்க நிர்வாகத்திலே இருக்கின்ற குறைபாடுகளை எவ்வாறு நாம் இல்லாது ஒழிக்கப் போகின்றோம், ஊழல்களை எவ்வாறு ஒழிக்கப் போகின்றோம், எங்கு பார்த்தாலும் பத்திரிகைகளை பார்த்தாலும் பாராளுமன்றத்திலும் ஊழல்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு செலவழிப்பதை விடவும் ஊழல் அதிகமாக இருக்கிறது என்றால் அதனை எங்கு அந்த ஊழல் நடைபெறுகிறது என்பதை கட்டுப்படுத்துவதை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு ஒரு இந்த சபை முக்கியமானது. அது மாத்திரமல்ல, இந்த நாடு புரையோடி போன யுத்தங்களை கண்டிருக்கிறது, இரத்த ஆறுகள் ஓடி இருக்கிறது, இனப்பிரச்சனைகள் என்ற அடிப்படையில் சிங்கள மக்கள் எத்தனையோ யுத்த வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இன்னமும் எத்தனையோ பேர் அவர்கள் ஊனமுற்றவர்களாக வளமில்லாதவர்களாக எத்தனையோ சிங்கள சகோதரர்கள் இருக்கிறார்கள், அதேபோன்று தமிழ் மக்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், தமிழ் இளைஞர்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இருந்தால் போல் ஏதாவது இனவாத பிரச்சனைகளை தோற்றுவிப்பார்கள். நாம் இந்த நாட்டில் வாழுகின்ற மூன்று சமூகங்களும் இரண்டு மொழியை பேசுகின்ற சமூகங்களும் சந்தோஷமாக இருப்பதனை பிறர் விரும்புகிறார்கள் இல்லை, அவர்கள் எமக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி எப்பொழுதும் எம்மை வறுமையானவர்களாகவும் எப்பொழுதும் அவர்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கு எங்களுடைய சிங்களவர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே நாம் பாஸ்கிருதாவில் கண்டது என்ன? யார் குண்டடித்தார், எதற்காக அடித்தார், ஏன் இவ்வாறு செய்தார்கள், ஏன் கொலை செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது. எனவே இவைகளை நாம் கண்டறிய வேண்டும், இனவாதத்தை இல்லாதொழிக்க வேண்டும், இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா இன மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு யாப்பை உருவாக்க வேண்டும். அந்த யாப்பு என்பது ஒரு அரசாங்கத்திலே இருக்கின்ற கட்சிகள் மாத்திரம் அல்லாமல் எதிர்கட்சி ஆக்கள் என்று இல்லாமல் அல்லது வேறு வேறு இனரீதியான கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், தமிழ் கட்சிகள், சிங்கள கட்சிகள் என்றவாறெல்லாம் இல்லாமல் நாம் எல்லா மக்களும் பொதுவாக 70% மேல் இன்று பௌத்த மக்கள், சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள். அந்த அதைவிட குறைந்த 30%க்குட்பட்டவர்களே இந்த நாட்டில் ஏனைய சிறுபான்மை மக்கள் வாழ்கிறார்கள். ஏன் அந்த 30% அல்லது 28% இந்த மக்களுக்கு நாம் ஏன் ஏதாவது பகிர்ந்தளிப்பதற்கு அச்சப்படுகிறோம்? எதுவாக இருந்தாலும் இங்கே தமிழர் கட்சிகள், தமிழ் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியினர்கள் கூட இங்கு வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கோவில் கட்ட முடியாது, பள்ளி கட்ட முடியாது என்றெல்லாம் பேசுகின்ற அளவிற்கு ஒரு சின்னத்தனமான ஒரு எண்ணங்களை கொண்ட ஒரு நாடாக மற்றவர்கள் பார்ப்பதற்கு நேரிடும். இன்று யாரோ சொன்னார், சவுதியில் அந்த கோயில் கட்டுகிறார்கள், இதனை கட்ட கொடுக்கிறார்கள், ஏன் இலங்கையில் என்ன பிரச்சனை என்றெல்லாம் தமிழர் தரப்பிலே பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இன்னமும் பிச்சைக்காரனின் புண்ணை போன்றே நமது நாடு பாவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் பிச்சை எடுப்பவனுக்கு காலிலே புண் இருக்க வேண்டும், புண்ணை வைத்துக் கொண்டே அவன் பிச்சை எடுப்பான், புண் ஆறவே விடமாட்டான். அதே போன்றுதான் இந்த நாட்டிலும் தொடர்ச்சியாக இந்த புண்ணை வைத்துக் கொண்டிருக்காமல் ஒரு நிரந்தரமான தீர்வை உருவாக்குவதற்கு இந்த தேசிய சபை கூடுமாக இருந்தால் நமது எல்லோருடைய அபிப்பிராயங்களையும் வைத்துக் கொண்டு நாம் நிச்சயமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். எந்த பாராளுமன்றமாக இருந்தாலும், 9வது பாராளுமன்றமோ 8வது பாராளுமன்றமோ எந்த பாராளுமன்றமாக இருந்தாலும்,
Honorable Member, you have 2 minutes.
Okay, thank you. இந்த ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் நாங்கள் கேட்ட விடயங்கள் எல்லாம் இனவாதத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. தேர்தல் ஒன்று வந்துவிட்டால் கூட இனவாதம் அங்கே இலேசாகவே தலைத்துவிடும். எனவேதான் இவைகளையும் கருத்தில் கொண்டு இனவாத கருத்துக்களை பிரயோகித்து தேர்தல்களிலே தேர்தல்களை பாவிக்கின்றவர்கள், அதேபோன்று இனவாத கருத்துக்களினால் சொத்துக்களை அழிப்பவர்கள், சொத்துக்களை வீணாக்குகின்றவர்கள் சிந்திக்க வேண்டும். இது நமது நாட்டு பணம், நமது நாட்டு சொத்து. ஆகவே நாம் நமது நாட்டையும் நமது சொத்தையும் எரிக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை கூட இவர்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். எனவேதான் தேசிய சபை இந்த பொருளாதார நெருக்கடிக்காக மாத்திரமல்ல, நிச்சயமாக ஒரு நமது மக்கள் எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு முறையான கன்ஸ்டிடியூஷன். இப்பொழுது நான் நினைக்கின்றேன், 22வது திருத்தத்தையும் இங்கே சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்னுடைய தேசிய காங்கிரசினுடைய நெடுங்காலமாக பேசி வருகின்ற ஒரு விஷயம், ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சாசனத்தின் 22வது வரை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக உண்மையாக இன்று தேவைப்படுகின்ற ஒரு யாப்பை பற்றி நாம் இன்னமும் சிந்திக்கவில்லை. எனவே தேசிய சபை கூடுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கான ஒரு யாப்பை பற்றி சிந்திக்க முடியும். அதுவே இந்த நாட்டை வாழ வைக்கும். அதுவே இந்த நாட்டை, இன்று நாட்டில் வெளிநாட்டவர்கள் இன்று நம்மை பிளாக்மெயில் பண்ணுவது எல்லாம், இங்கு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் தீர்க்கவில்லை தீர்க்கவில்லை என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எனவே நமது பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கு, தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு யாப்பை நாம் நிறுவ முடியுமாக இருந்தால் இந்த பாராளுமன்றம் இந்த மக்களுக்கு அதைவிட வேறு ஒரு சேவையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எனவே தேசிய சபையில் இருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் எல்லோரும் சேர்ந்து இவ்வாறான ஒரு ஒற்றுமையோடு நாம் இயங்க முடியுமாக இருந்தால் ஒரு யாப்பை கொண்டு வர முடியும், பொருளாதார பிரச்சனைகளுக்கு விடுதலை தேட முடியும், நமது பொருளாதார உள்ளூர் உற்பத்திகளை பற்றி சிந்திக்க முடியும், நமது பணத்தின் பெருமதியை அதனை பெருமதியான சக்தி உள்ளதாக நாம் மாற்ற முடியும், வீணான செலவுகளை குறைக்க முடியும், நாம் எல்லாவற்றுக்கும் டொலர் தேடி அலைவதற்கு அவசியமில்லை, நமது நாட்டில் எல்லா விதமான உற்பத்திகளையும் செய்வதற்கான எல்லாமே இருக்கிறது. ஒரு வளம் பொருந்திய நாடு இது, ஒரு சொர்க்கபுரி. எனவே இந்த சொர்க்கபுரியில் இருந்து கொண்டு நாம் நமது நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாமல் இந்த பாராளுமன்றம் இருக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் இந்த சூழ்நிலையில் கூட இந்த மக்கள் கியூவிலே நிற்கிறார்கள், மக்கள் வீதியிலே நிற்கிறார்கள், இராப்பகலாக எண்ணெய்க்கு நிற்கிறார்கள், மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற சூழ்நிலையில் தான் இன்று அரசாங்கம் மாறி, ஒரு ஜனாதிபதி மாறி, பிரதம அமைச்சர் மாறி, இன்று பாராளுமன்றமும் பெரும் மாற்றங்களை கண்டுகொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு புரட்சி வந்திருக்கின்றதன் பிறகு ஒரு நல்ல நிலையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தேசிய சபையை எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிறுவி இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you very much. கரு டிபி ஹேராத் மத்துமா அபத்தமாட்ட வினாடி தாயக் காலையாக தேரும்
போமத் மிஸ்ருதி முல்லாசன அருடு கரு மந்தி துமணி அது பார்லிமெண்ட் துல தாமன் வேதகத் யோஜனாவாக விவாதக்கரண முகத்து டெய்ம சதுட்டு வேணுமா புத்தமா மூலாசனி இன்ன விழாவுக்கு தாஸ் பிரகாஷ் கரண் அவஸ்தாவாக லெபியம் பிலி பந்து விசேஷம் ஜாத்திக சபாவ ஜாத்திக சபாவ நிர்மாணி கிரிமி ஊமனாவ பார்லிமெண்ட் நியோஜனே கரண பக்ஷ விபக்ஷ ஹெமதினாட்டம ஊமனா வச்ச காரணாவா ஏனிசா தமாயி அது ஜாத்திக சபாவ யோஜனா எதிரிபத் கரல அதஹாஸ் விமசலா ஏக ஸ்தாபித கரான கட்டியது கரான் ஜாத்திக சபாவி கரு சபாபதி துமா கரு கதாநாயக துமா செசு சாமாஜிக இன்ஹெட்டியட்டு அக்ராமாதி துமா இவகேம சபாநாயக துமா விருத்த பாக்சே நாயக துமா ஆண்டு பாக்சே பிரதான சம்விதாயக துமா දේශපාලන පක්ෂ නියෝජනය කරන 35 දෙනෙකුගේ සංයුතිය. මේ ජාතික සභාව මේ විදිහට නිර්මාණය වුණාම මෙතන දේශපාලන කාරණාවක් නැහැ. එහෙම තිබිය යුතු නැහැ. මම අදහස් කරන්නේ මේ රට මේසා සමාන විශාල විපත්තියකට පත් උනේ මේ දේශපාලන අරමුණු පෙරදරි කරගෙන බලයට පත් වෙච්ච ආණ්ඩු එවම විපක්ෂය නියෝජනය කරපු අය මෙතෙක් කල් කටයුතු කරපු හින්දා. දැන් අපි දන්නවා සිරිමාව බණ්ඩාරනායක මැතිණිය රට බාර දෙනකොට මේ රට විදේශීය ණය නැහැ. නිදහස් ස්වෛරී ස්වාධීන රාජ්‍යයක්. රටේ ජනතාවට කැක්කුමක් තිබුණ රට පිළිබඳව. එතන දේශපාලන අරමුණු, ජාතිකත්වය පිළිබඳ කාරණාවල්, ආගම් වාදයන් මොකක්වත් තිබුණේ නැහැ. රට ගොඩනගන වැඩපිළිවෙල රට හරිතැනකට ගෙන යෑමේ ඌමනාව තිබිච්ච අවස්ථාවක්. නමුත් විවෘතාර්ථික රටාව හඳුන්වා දීමත් එක්ක රට වෙනත් පැතිකඩකට ගියා. මේක මේ ශ්‍රී ලංකාව අපේක්ෂා කරපු කාරණාවක් නෙවෙයි. 2500ක ලිඛිත ඉතිහාසයක් තියෙන රටක අද මෙවන් උත්තරීතර සභාවකට ඇවිල්ලා අපිට කතා කරන්න තියෙන මොනවද? රටට වෙච්ච විපත්ති, විදේශීය ණය කන්දරාව, ඒ වගේම ජනතාවගේ දැවෙන ප්‍රශ්න, අසහනයෙන් පිරිච්ච මිනිස්සු, කුසගින්නට ප්‍රශ්න හැටියට තියෙන කාරණාව, ලෙඩකට බෙහෙත් ගන්න ගියාම තියෙන ගැටලු. මේ තමයි මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ක්‍රමය තුළ ශ්‍රී ලංකාවට උරුම කරලා දීලා තියෙන කාරණාව. මේකෙදි මම කල්පනා කරනවා මුලාසනාරුඩු ගරු මන්ත්‍රීතුමනි, අපි කහටවත් මේ වගකීමෙන් නිදහස් වෙන්න බෑ. අපි හැමදෙනාම මේකට වග කියන්න ඕන. අද විපක්ෂේ ඉන්න අය ආණ්ඩු පක්ෂේ නැගිලා දික් කරනවා, ආණ්ඩු පක්ෂේ අය විපක්ෂේ නැගිලා දික් කරනවා. හැබැයි හැමෝම නිර්දෝෂී වෙන්න උත්සාහ කරනවා. නමුත් තම තමන් අදහන ආගම අදහන ස්ථානයකට ගිහිල්ලා කාටද කියන්න පුළුවන් දිවුරලා මම මේ විපත්තියට සම්බන්ධ වුණේ නැහැ, මම මේ රට විපත්තියට පත් වෙච්ච කාරණාවට මා නියෝජනය කරන පක්ෂය සම්බන්ධ වුණේ නැහැ, එහෙම කියන්න පුළුවන් සුද්ධවන්තයින් මං හිතනවා මේ පාර්ලිමේන්තුවේ 225 දෙනා අතරින් හොයන්න බෑ. ඒ වගේම අපි දකිනවා සමාජය තුළ අද දේශපාලන ප්‍රතික්ෂේප කරනවා. සමහර අය කියනවා 225ම හොරු කියලා. හැබැයි මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන පිරිසිදු, ඒ වගේම රට වෙනුවෙන් පෙනී හිටින, රටේ අනාගත අරමුණ කරා රට ගෙන යවන්නට පුළුවන් දායක වෙන්න පිරිසිනවා. අවාසනාවක මහත ඔවුනොත් අර 225 ගොඩට එකතු වෙනවා. දැන් මෙන්න මේ தත්ත්වය තුළ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන බොහෝ දෙනෙක් මේවට හවුල් වෙන අය නරක වැඩවලට. නමුත් ඔවුන්ගේ මනස තුළ සන්තාපයක් තියෙනවා. අපි චූදිතව හැටියට විත්ති කුඩුවෙන් නම්වන මානසිකත්වයක් රට තුළ ගොඩ නැගිලා. ඒ කාරණාවත් එක්ක මම විශ්වාස කරනවා මේ පාර්ලිමේන්තුව තුළ පක්ෂ විපක්ෂ ඉන්න හැම කෙනෙක්ම රටට ආදරය කරන කණ්ඩායම් වල අයට බරපතල ඌමනාවක් තියෙනවා රට හරි තැනකට ගෙන යන්න. ඒ ඌමනාවත් එක්ක කටයුතු කරන පිරිසට ගැළපෙන තැනක් තමයි මේ ජාතික සභාව. දැන් ජාතික සභාවට ආපුහාම එතන දේශපාලනයක් තියෙන්න බෑ. මම පෞද්ගලව අදහනවා මුලාසනාරුඩු ගරු මන්ත්‍රීතුමනි, අපි දේශපාලන භූමිකාව තුළ ප්‍රතිපත්ති හැටියට අපි දරන දේශපාලන මතයට ගැළපෙන දේශපාලන පක්ෂ අපි නියෝජනය කරනවා. එතන තියෙන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී. මැතිවරණයකට ආපුහම ජනතාව අපිට කරුණු කාරණා කියනවා ගිල්. ඔහුගේ නිරීක්ෂණ ලබලා දෙනවා. පාර්ලිමේන්තුවට අපි එනකොට අර දියවන්නාවේ ගේට්ටුවෙන් මෙහාට එනකොට අපිට පුළුවන් නම් අපි දරපු දේශපාලන ප්‍රතිපත්තිමය පක්ෂ ක්‍රියාකාරකම් පැත්තක දාලා අපේ මේ මව් රට මව්බිම මේ රටේ 2,25,00,000 නියෝජනය කරන්නයි අපි 225 දෙනා මේ පාර්ලිමේන්තුවට එන්න කියලා හිතන්න පුළුවන් නම්, එවන් මානසිකත්වයක් ගොඩනගා ගන්න පුළුවන් නම් මම විශ්වාස කරනවා මේ රටේ 2,25,00,000 ඉන්න ජනතාවගේ අරමුණ ඉටු කරගන්න අපි 225 දෙනාම එකතු වෙනායි කියලා. නමුත් මම දකින්නේ නෑ ඒක මේ පාර්ලිමේන්තු තුළ තියෙනවද කියලා. බොහෝ දෙනෙක් හැම වෙලාවකම කල්පනා කරන්නේ එක තමු, දෙක තමන් දරන දේශපාලන පක්ෂේ, ඊගාවට කඳවුරු, ඊට පස්සේ ත්‍රිය දුරස්ත වෙලා තියෙනවා තමුන්ගේ රට කියන කාරණාව. මෙන්න මේ தත්ත්වයේ අපිට බරපතල ප්‍රශ්නයක්. ඒ නිසා මම පෞද්ගලිකව අදහනවා මේ පාර්ලිමේන්තුවට ආපුහම අපි එකිනෙකා එනකොටා ගන්න දේශපාලන ප්‍රතික්‍රියාකාරකම් කරන්න දායක විය යුතු නැහැ. අපිට අවශ්‍ය වෙන්නේ රට නැවත හරිතැනකට ගෙන යන්න. මේ මෑත භාගයේ මේ දේශපාලන ක්‍රියාකාරකම් එක්ක රට විනාශ වෙච්ච බව අපි පිළිගන්න. පිළිගත්ත නැතත් පිළිගන්න වෙනවා. විදේශීය නායක කන්දරාව ගෙවා ගන්න විදිහක් නැහැ. ජනතාවගේ ප්‍රශ්න එකින් එක ගොඩ නැගිලා. ඒ හින්දා මේවට විසඳුමක් දෙන්න හැමදෙනාම එකට එක්කහුව වෙන්න ඕන අවස්ථාවක් මේක. අපි යථාර්ථයට මුහුණ දෙන්න ඕන මූලාසනාරුඩු ගරු මන්ත්‍රීතුමනි. එහෙම නැතුව හැඟීම් වලට වහල් වෙලා අපි නියෝජනය කරන දේශපාලන කඳවුරු නැවත වතාවක් මේ ස්ථාපිත වෙන්න ඕනේ කියන කාරණාව පදනම් කරගෙන අපි තීන්දු තීරණ ගත යුතු නැහැ. අපි දන්නවා රටක් හැටියට ගත්තාම අපිට හුදෙකලාව ගොඩනගන්න බෑ. අද විශ්වීය ගම්මානයක් බවට අපි පත් වෙලා ඉන්නවා. ඒ විශ්වීය ගම්මානය තුළ ජීවත් වෙන එක රටක් අපි. රටක් හැටියට ගත්තාම විශේෂයෙන් අපි ජාතීන් හැටියට ආගම් හැටියට බෙදෙන්නේ නැතුව අපි හරිතනකට ගෙන යන්න ඕන. අපි දන්නවා එක වෙලාවක 88 89 බීසණයක් ආවා. මේ රටේ අහිංසක මිනිස්සු අති විශාල පිරිසක් මැරුණා. සමහර අය මැරුවා. හැබැයි ප්‍රතිඵලයක් නිර්මාණය වුණේ නැහැ. ඒ වෙලාවේ තරුණ අසහන කොමිසම් සභාව ඉදිරිපත් කර හුඟක් කාරණාවක්. ඒවා පාලක පක්ෂයට එකතු කරගත්තා. නමුත් තරුණ අසහනයට උත්තරයක් එතන තිබුණේ නැහැ. ඒ වගේම අපි දැක්ක අවුරුදු 30ක් තිස්සේ යුද්ධයක් තිබුණා. වර්ගවාදී අහිංසක මිනිස්සු දෙපැත්තෙම මැරුණා. නිර්පරාදේ මැරුණා. ජාතික සම්පත් විනාශ වුණා. රට ඉහළ තැනකට ගෙන යන්න තිබිච්ච මාර්ගය කාලානුරූපීතව අපිට ඒ ස්ථානයේ කරන් ලම් වෙන්න බැරි වුණා. මේවා තමයි අපිට තියෙන අත්දැකීම්. අපි භාවිතා කරනවා දේ අත්දැකීම්. අපි භාවිතා කරන්නේ නැහැ. මම විශ්වාස කරනවා පෞද්ගලිකවම එදා වර්ගවාදී යුද්ධෙන් නිදහස් කරගත්ත රට අපිට පුළුවන් කමක් තිබුණා උතුරු නැගෙනහිර දකුණ ඔක්කොම එක තැනකට ගේන්න. අපි ඒ අවස්ථාව පැහැරහැරියා. ඒ වෙලාවේ මේ රටේ මිනිස්සුන්ට රට පිළිබඳව හැඟීමක් තිබුණා. ඒ හැඟීම උද්දීපනය කරලා රට ඉහළට ගොසවා තිබීමේ වගකීම අපි පැහැරහැරියා. ඒ නිසා නැවත වතාවක් අපිට ඒ ස්ථානට එන්න පුළුවන්ද කියන එක පිළිබඳව ප්‍රශ්නාර්ථයක් අප හමුවේ තියෙනවා. ඒ ප්‍රශ්නාර්ථයට උත්තරයක් හොයන්න මම විශ්වාස කරනවා මේ ජාතික සභාව අපිට භාවිතා කරන්න පුළුවන් වේවි කියලා. මේ ස්ථානය තුළ නියෝජනය කරන මේ පක්ෂ විපක්ෂ හැමදෙනාම හරිතැනකට
ආවොත් අපිට නිවැරදි දෙකක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි. ගිනියන්න පුළුවන් වේවි කියලා. මුලාසනාරුඩු ගරු මන්ත්‍රීතුමනි, අද ලෝකේ දියුණු වෙච්ච රටවල් දිහා බැලුවහම හැම වෙලාවකම රට දියුණු වෙලා තියෙන්නේ මේ වගේ මහජන නියෝජිතින් පමණක් ක්‍රියාත්මක වෙච්ච තැන නෙවෙයි. ඒ තැන් නිර්මාණය වෙන්නේ හැම වෙලාවකම මහජන සහභාගිත්වයත් එක්ක කරන ක්‍රියාකාරකම් එක්ක. අපි මේ දේශපාලන ක්‍රියාකාරකම් කරලා මෙතෙන් ඇවිල්ලා වාඩි වෙලා අපව හදන කමිටු වලට අපිට පුළුවන් නම් ප්‍රජාව එකතු කරගන්න. අපි විශ්වාස කරනවා මීට වඩා හොඳ දෙයක් මේ රට කරන්න පුළුවන් වේවි කියලා. ඒ වගේම පෞද්ගලිකව මම දරනවා මේ සභාවට ආපුවාම පක්ෂ විපක්ෂ කියලා වෙනසක් නැතුව හරි දේවල් කරන්න ඕන. දැන් මුදල් කොමිසම් සභාවට පෙරහසද සිල්ලා මන්ත්‍රීතුමා සභාපතිත්ව ලබා දීම ඇත්තටම අපි යගේ කරන්න ඕන කාරණාව. එතුමාට නිදහසේ අදහස් ප්‍රකාශ කරලා එතුමාගේ හැකියාවන් මේකට එකතු කරගන්න පුළුවන් කමක් තියෙනවා. ඒ වගේ අතිවිශාල පිරිසක් මේ ස්ථානයේ හැකියාවන් තියෙන පිරිස ඉන්නවා. අපි ඔවුන්ගේ සේවය ලබා ගන්න දරාටට නෑ. ඔවුන් පැත්තක දාලා මේ ගමන ඉස්සරහට යන්න දරන උත්සාහයක් දරනවා. ඒ හින්දා අපි හැම වෙලාවකම උත්සාහ කරන්න ඕන මේ සීමාව තුළ මේ ඇවිල්ලා ඉන්න මහජන නියෝජිත සම්පතක් හැටියට තේරුම් අරගෙන ඒ සම්පත් දායකයින් හැටියට රට ගොඩනගෙන වැඩපිළිවෙලට අපි එකතු කරගන්න අවශ්‍යයි. ඒ කාරණාවේදී ජාතික සභාව වැදගත් වෙනවා. තරුණයෝ එකතු කරගන්න වැඩපිළිවෙලක් පිළිබඳව කතා කරනවා. ඒ වගේම හුඟක් අපිට පුළුවන් මේ කමිටු වලට උගතුන් බුද්ධිමතුන් එකතු කරගන්න. ඔවුන්ට දේශපාලන න්‍යාය පත්‍රයක් නැහැ. ඒ අයගේ දායකත්වයත් එක්ක දැවෙන ප්‍රශ්න එකින් එක හඳුනාගෙන විසඳන්න අපිට පුළුවන් කමක් තියෙනවා. ජාතික සභාවේ කාර්යභාරයේ වියුත්තේ මේ රට ගොඩනගෙන වැඩපිළිවෙල ප්‍රමුඛතා ලේඛනයක් හදලා කොයි විදිහටද මේ පාර්ලිමේන්තුවේකට දායක වෙන්නේ කියන කාරණාව පිළිබඳව සැලකිල්ලට ගැනීම තමයි ජාතික සභාවේ ප්‍රමුඛතා කාර්යාලවලේ වෙන්නේ. ඒ කාරණාව එහෙම ගන්නකොට ප්‍රමුඛතාවය අද අපිට තියෙනවා. මේ රටේ ජනතාවගේ කුසගින්න දැන් ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ ලෝක විවිධ සංවිධාන නිර්ණායකයන් එක ගත්තහම මේ රටේ විශාල පිරිසක් මන්දපෝෂණයෙන් පෙළෙන තත්ත්වෙට ගිහිල්ලා තියෙනවා. ආහාර අහේනියක් පිළිබඳව කතා කරනවා. මම සියල්ල මේ කිකිලෙලා කතා කරන්නේ නෙවෙයි මුලාසනාර උඩගරු මන්ත්‍රීතුමනි මේ රටේ මේ සංඛ්‍යාලයකින් ඉදිරිපත් කිරීම පිළිබඳවත් අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා ආහාර අහේනේ මේ තරමට ගිහිල්ලා තියෙනවද කියන කාරණාව අපි සැලකිලට ගන්න ඕන අපි නිෂ්පාදන ක්‍රියාවලියකට යන්න අවශ්‍යයි අපි දෙක තැනක වැරදුන රසායනික පොර භාවිතා කිරීම ඉවත් වීම අපි දෙන මහ කන්න ගත්තාම මේ මහ පොළව ගත්තාම සේම භූමියක් මේ සේම භූමිය තුල අපිට ඕන කරන දේවල් හදා ගන්න පුළුවන් අපිට නිවැරදි කුසිකාර්මික ප්‍රතිපත්තියක් ක්‍රියාත්මක කරොත් තව මාස 3-4ක් යනකොට ලබන අවුරුද්දේ පෙබරවාරි මාර්තු වෙනකොට මහ කන්නේ අස්වැන්න නෙලා ගන්නකොට හරි කුසි ප්‍රතිපත්තියක් අරන් ගියොත් අපේ කුසගින්න නිවා ගන්න අපිට පුළුවන් කමක් තියෙනවා එවන් ක්‍රියාකාරකම් රාශියක් එක්ක මේ ජාතික සභාව එකට එක්කාසු වේවි කියන ප්‍රාර්ථනාව මගේ හද තුළ තියෙන බව මතක් කරමින් අවස්ථාව ලබා දුන ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මම කතාව මෙතකින් අවසන් කරනවා
බොහොම ස්තුතියි ගරු ප්‍රසන්න රණතුංග මැතිතුමා
මුලාසන්නට උඩ ගරු මන්ත්‍රීතුමනි පාර්ලිමේන්තුවේ සියලු දේශපාලන පක්ෂ නියෝජනය කරමින් ස්ථාපිත කිරීමට යෝජිත ජාතික සභාව පිළිබඳව අද අපි මේ පාර්ලිමේන්තුවේදී සාකච්ඡා කරනවා. ජාතික සභාව පැන එකමුතුවක් පිළිබඳව පහුගිය කාලයේ පුරාවම දේශපාලන වේදිකාවල තුලත් ඉන් පිටත් අපි දැක්ක සාකච්ඡා කරනවා. පසුගිය මාස කිහිපය තුළ අරගල නමින් ක්‍රියාත්මක වුණු ජනතා උද්ඝෝෂණා විරෝධතාවලත් මෙම ජාතික එකමුතුව පිළිබඳව සාකච්ඡා කළා. ඒ අනුව හිටපු ජනාධිපතිතුමාත් වර්තමාන ජනාධිපතිතුමාත් පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලු දේශපාලන පක්ෂවල නියෝජනය කරන ජාතික සභාව ස්ථාපිත කිරීම පිළිකිරීමට කටයුතු කළා. ඒ පිළිබඳව අග්‍රාමාත්‍යතුමාගෙන් පහුගිය දවස් කිහිපය තුළ විවිධ අවස්ථාවන්වලදී සාකච්ඡාවට කීපයකුත් පවත්වන්න කටයුතු කරා. ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ ජාතික සභාවේ සංයුතිය පිළිබඳව මම දීර්ඝ වශයෙන් ප්‍රකාශ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මේ පිළිබඳව අවසාන පක්ෂ නායක රැස්වීමේදී සියලු දේශපාලන පක්ෂ එක්කව වෙලා තමයි ඒ සංයුතිය පිළිබඳව සාකච්ඡා කරේ. මේ සාකච්ඡාවේදී අධිකාරී බලය හා පොදු වගකීම් පිළිබඳව සාකච්ඡා කරලා ඒ සඳහා මං හිතන් ජාතික සභාව එකපාර්ශ්වම අහවල් දෙයි කියලා නිශ්චිත වශයෙන් කියන්න පුළුවන්කම නෙමෙයි. නමුත් අධිකාරී බලය පොදු වගකීමක් මේක පැවරුණා. ඒකෙදි කෙටි කාලීන මධ්‍යම කාලීන දීර්ඝ කාලීන ජාතික ප්‍රතිපත්තියක් සම්පාදනය කිරීමට මඟ පෙන්වීමක් මේ ජාතික සභාවෙන් සිදු කරවන්න පුළුවන්කම තියෙනවා. ඒ වගේම ආර්ථික ස්ථායීකරණයේ අදාළ කෙටි හා මධ්‍ය කාලීන පොදු අවම වැඩසටහන සම්බන්ධයෙන් එකතාවයක් ඇති කරගන්න පුළුවන්කම තියෙනවා. අමාත්‍ය මණ්ඩලයේ අමාත්‍යවරුන් ජාතික සභා විශේෂ කාරක සභාවල සභාපතිවරුන් සහ යෝන් සංවිධානවල නිරීක්ෂකයන් සහභාගී වන විශේෂ රැස්වීම වෙනුවෙන් කටයුතු සංවිධානය කිරීමේ හැකියාව තියෙනවා. ආංශික අධිකරණ කාරක සභාව රජයේ මුදල් පිළිබඳව කාරක සභාව රජයේ ගිණුම් කාරක සභාව පොදු ව්‍යාපාර පිළිබඳව කාරක සභාව සහ රජයේ මුදල් පාලනය සිදු කරන කවරෝ කාරක සභාවක් වෙතින් වාර්තාවක් ඇඳවීමේ බලයත් මෙම ජාතික සභාවට හිමි වෙනවා. කරු කතානායකතුමනි පුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ ජාතික සභාව පිහිටවන්න මූලික අවශ්‍යතාවය පැන නගින්නේ මේ රට මුහුණ දෙන ආර්ථික අර්බුදයෙන් ගොඩ එීම සඳහා. ඒ සඳහා තමයි මේ ජාතික සභාවක් ගැන කතිකාවක් ඇති වෙන්නේ. මෙම ජාතික එකතාව පිළිබඳ පාර්ලිමේන්තුව තුලත් පාර්ලිමේන්තුවේ පිටත් මාධ්‍ය තුල කතා කරාට සමහර දේශපාලන පක්ෂ සත්භාවයෙන්ම මේකට උනන්දුවක් දක්වනවද මේ පක්ෂ ක්‍රියා කරනවද කියන සැකේ අපිට තියෙනවා. මේ අර්බුදකාරී අවස්ථාවේ රටේ නායකත්ව බාර ගන්න යෝජනා කළ අවස්ථාවේ ඒ අය මේ යෝජනා නායකත්වය බාරගත්තෙත් නැහැ. ඒ සම්බන්ධව ඔවුන්ගේ මතවාද වුණත් මේ රටේ ජනතාව ඒ තරම් පිළිගත්තේ නැහැ. ඒ අය විසිල් විතරයි බල්ටි නැහැ කියලා තමයි මිනිස්සු කියන්නේ. අපි මේ යෝජනාව ගෙනාවේ සත්භාවයෙන්. ඒ නිසා කවුරු විරුද්ධ වුණත් කවුරු නිහඬව හිටියත් ජාතික කර්තව්‍යයක් ලෙස අපි මේ යෝජනාව ක්‍රියාත්මක කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. සමහර අද මේ යෝජනාව මේ සභාවට ගේන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡාවට ගන්නකොට බලාපොරොත්තු වුණේ මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ ජාතික සභාවෙන් සම්බන්ධව යෝජනා අදහස් මේක ක්‍රියාත්මක කළ යුත්තේ කොහොමද මේකට අපි එකව කරගන්න ඕනි මොනවද මේකෙන් අපි ආයත් කරගන්න ඕනි මොනවද කියන එක සාකච්ඡා කරන්න. හැබැයි මෙතන සමහර විපක්ෂයේ මන්ත්‍රීවරු කතා කරේ ඔවුන්ගේ දේශපාලන න්‍යායපත්‍යයකට. සමහර මන්ත්‍රීවරු කිව්වා මේ ආණ්ඩුවට ජනවරමක් නැහැ කියලා. වර්තමාන ජනාධිපතිතුමාට ජනවර්මක් නැහැ කියලා කිව්වා. මම මීට ඉස්සෙල්ලත් මේ සභාවේ කියලා තියෙනවා හිටපු ජනාධිපතිතුමාට ජනවර්ම තිබුණා 69 ලක්ෂයක. එතුමා ජනාධිපති ධූරයේ දාලා ගියා. ඒ ගැන අපි කතා කරන්නේ නැහැ. එහෙමනම් ඒ ජනවර්ම අපිට අහිමි වෙන්නේ නැති. හැබැයි 67 ලක්ෂයක් ඡන්ද දීපු ජනතාවක් ඡන්ද දීලා නියෝ මේ පාර්ලිමේන්තුවට මන්ත්‍රීවරුපත් කරලා ඔවුන්ගේ නියෝජනයපත් කරලා තියෙනවා. ඒ නියෝජනය තාමත් මේ පාර්ලිමේන්තුව තුල තියෙනවා. එහෙමනම් කාටවත් කියන්න බෑ අපිට ජනවර්මක් නැහැ කියලා. සමහර අය උත්සාහ කරා මේ IMF වාර්තාව තවමත් හංගලා තියෙනවා කියලා. හැබැයි මේ මුදල් ශේෂ්ඨයේ කටයුතු කරන අපේ හිටපු ඇමතිවරු මේ සම්බන්ධව දන්න අය කියන්නේ IMF වාර්තාව මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න පුළුවන් ජනාධිපතිතුමා මේක පැහැදිලිව කිව්වා. මේක කරන්න පුළුවන් වෙන්නේ ඒ IMF වාර්තාව ඒ කමිටුවට දැම්මයින් පස්සේ තමයි ඒ බෝඩ් එකට දාලා පත් කරයින් පස්සේ තමයි මේක ගන්න පුළුවන් වෙන්නේ කියලා. ඒ නිසා ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ ජාතික සභාව සම්බන්ධව මෙතන කතා කරනකොට සමහර අන්තවාදී දේශපාලන පක්ෂවල අය සමහර අන්තවාදීට උදව් කරපු අය හැමතිස්සෙම කියන්න ගත්තා මේ ජනවර්ම ගැන. ඒකයි මම මේ කාරණාව පැහැදිලි කරේ. අපිට පැහැදිලි ජනවර්මක් තියෙනවා මේ ආණ්ඩු පක්ෂයක් හැටියට. ඒ වගේම ජනාධිපතිතුමා විවස්ථානුකූලව මේ පාර්ලිමේන්තුවේ 225න් තෝරාගත්ත ජනාධිපතිවරේ. ඒ නිසා එතුමාට ඒ තනතුරේ කටයුතු කිරීමේ හැකියාව තියෙනවා. අරගල කරුවන් ගැන කතා කරා. අපි පැහැදිලිව කියනවා සමහර අරගලකරුවෝ සමහර සාමකාමී අරගල කරේ ඒ ආර්ථික අර්බුදයත් එක්ක තම මුහුණ දෙන දේ මේ රටේ සිස්ටම් චේන්ජ් එකක් කරන්න ඕනි කියලා හිතාගෙන හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමා සිස්ටම් චේන්ජ් එකකට තමයි කටයුතු කරේ. නමුත් මේ රටේ ජනතාවේ සිස්ටම් චේන්ජ් එක පිළිගන්න සූදානම් වුණේ නැහැ. හැමෝම කියනවා අපිට වැරද්දක් වුණා කියලා. මේ කාපනික පොහොර ප්‍රශ්නේදී මම ඊට වඩා වෙනස් විදියකට දකින්නේ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. එතුමා ගෙනාව යෝජනාව හොඳයි. හැබැයි ක්‍රියාත්මක කරද්දී මේ සිස්ටම් චේන්ජ් එකට මිනිස්සු කැමති වුණේ නැහැ. සමහර නිලධාරීන් රසායන පොහොරවලින් ඒ ගේන සමාගම් වලින් කප්පම් ගන්න මිනිස්සු ඒ වැඩපිළිවෙල අසාර්ථක කරා. ඒකට උල්පන් දුන්න විපක්ෂයේ සමහර කණ්ඩායම්. අද අපේ ප්‍රදේශවල කවදාවත් මේ වකුගඩු රෝගින් සම්බන්ධව කතා වෙච්චි නැති පළාත්. අද අපේ වෛද්‍යවරු ඉල්ලීමක් කරනවා ඩයලිසිස් මැෂින් එකක් අපේ රෝහලට අරන් දෙන්න කියලා. මේ පහුගිය දවස්වල මිනුවන්ගොඩ රෝහලේ වෛද්‍යවරයා කිව්වා. මේක වෙන්න ඕනි දෙයක්. මේ සිස්ටම් චේන්ජ් එකට යන්න ඕනි. ජනාධිපතිතුමා දේශීය හිටපු ජනාධිපතිතුමා දේශීය නිෂ්පාදන වලට තැනක් දෙන්න උත්සාහ කරා. නමුත් ඒක පිළිගන්න අපේ රටේ සූදානම් වුණේ නැහැ. මට මතකයි 77 එදා දේශපාලන වෙනස ඇති වෙනකොට සිරිපාව මැතිදී කරගෙන ආපු වැඩපිළිවෙල ගෙනියන්න හම්බුනේ නැහැ. මොකද මිනිසුන්ට සොසේජස් එක පෙන්නුවා, බේකන් එක පෙන්නුවා, බේකන් එක සොසේජන් එක පෙන්නලා අටාට පෙන්නලා තමයි එදා මේ රටේ ආර්ථික ක්‍රමය වෙනස් කරේ. මං හිතන්නේ අපිට වැරදිච්ච දැන් බොහොමයක් තියෙනවා. එදා මෙදාත් කාල සීමාව තුළ මේ රට මේ තත්ත්වයට පත් වෙන්න මේ 225 කියලා මේ පාර්ලිමේන්තුවේ නියෝජනය කරපු අයටත් අපි අද දොස් කියනවා. ඉන්න අයටත් අපි දොස් කියනවා. හැබැයි මේකට වග කියන හිටපු දේශපාලඥයෝ වගේම රාජ්‍ය නිලධාරීන් වග කියන්න ඕනි. විශ්වවිද්‍යාලවලින් එළියට එන ශිෂ්‍යෝ අවුරුද්දකට 1000ක් වගේ ප්‍රමාණයක් එනවා. එන හැම විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෙකුටම රජයේ රැකියාවල් අපි ලබා දෙනවා. ඒ ලබා දෙන අය තමයි අද අමාත්‍යංශවල ලේකම්වරු, අමාත්‍යංශ ප්ලෑනින් වල ඉන්නේ, එහෙම නැත්නම් අකවුන්ටන් සෙක්ෂන් වල ඉන්නේ, අකවුන්ටර් සයිටියට කටයුතු කරන්නේ මේ විශ්වවිද්‍යාලයෙන් එන අය. ඒ අය මේ පරිපාලන මේ තත්ත්වයට මුහුණ දුන්නා. ඒ නිසා වැරද්දක් වුණා නම් අපි හැමෝම ගැන්කී වැරද්දක් වෙලා තියෙනවා. ඒ වැරද්ද නිවැරදි කරන්න තමයි මේ ජාතික සභාවක් හදලා රටේ විනවිද භාවිකින් කටයුතු කරන්න අපි යෝජනා කරන්නේ. ඒ නිසා මෙතන සමහර අය කතා කරා මේ ආණ්ඩුවේ හිටපු අය වංචා කරනවා, ඉන්න අය වංචා කරනවා. වංචාවක් කරලා තියෙනවා නම් මේක ඇතුලේ කයිය ගහන්නේ නැතුව කොන්දක් තියාගෙන නිවට වෙන්නේ නැතුව ගිහිල්ලා අදාළ තැන්වලට පැමිණිලි කරලා විභාග කරලා වංචාවක් කරපු අයට දඬුවම් දෙන්න කටයුතු කරන්න ඕනි මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. බොරුවට හැමදාම මේ අපේ විපක්ෂ සංවිධායකතුමා පිළිගන්නේ නැති හැමෝම උත්කතා කරන්න උදේට. ඇයි උදේට මේ ජනමාධ්‍යවල යන්නේ හින්දා කියන 10 දෙනෙක් කතා කරොත් 9 දෙනෙක් කතා කරන්නේ එකම දේ. කාලය අපි නාස්ති කරනවා කියනවා. ඒ අය කතා කර කර කියන්නේ කාලය නාස්ති කරනවා කියලා. ඒ නිසා අපි ඉල්ලීමක් කරනවා මේකට සත්භාවයෙන් සහභාගී වෙන්න. සත්භාවයෙන් අන්තර්කාලීන ආණ්ඩුවක්ද සර්වපාක්ෂික ආණ්ඩුවක්ද මොකද්ද කියන එක අපි තීන්දුව කරන්න ඕනි. අපි පෞගිය දවස් ටිකේම කතා කර අන්තර්කාලීන ආණ්ඩු පිහිටවන්න ඕනි කිව්වා, සර්වපාක්ෂික ආණ්ඩු පිහිටවන්න ඕනි කිව්වා, ජාතික සභාවලට උප්පැන්න දෙන්න බොහෝ දෙනෙක් අත කතා කරනවා. ආවල් පක්ෂ කියනවා අපි මේක යෝජනා කරේ කියලා, තවත් පක්ෂයක් කියනවා තවත් පක්ෂයක් යෝජනා කරා. කවුරු යෝජනා කළත් කමක් නැහැ, රටට හොඳක් සිද්ධ වෙනවා නම් ඒක තමයි සිදුවිය යුත්තේ කියන එකයි අපි යෝජනා කරන්නේ මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි. ඒ නිසා අද මේ ජාතික සභාවේ යම් සංයුතිය වෙනසක් සිදු කළන්න යෝජනා වුණා. අපිට මේක ප්‍රශ්නයක් නෙමෙයි. අපි ජාතික සභාව පිළිබඳව මේ ජාතික සභාවේ සංයුතිය වෙනස් කරන්න ඕන නම් මම දන්නවා එදා ගරු අග්‍රාමාත්‍යතුමා අපි එකගුණා, අපි සියලු දේශපාලන පක්ෂ එකගුණා. මේක වෙනස් කරන්න ඕන නම් මේක නීතියක් හදාගෙන මෙච්චරයි කියාගෙන නැහැ, මේ සංයුතිය වෙනස් කරන්න ඕන නම් අපිට ඒක කරන්න පුළුවන්. ඒ නිසා මෙතන ඉන්න බහුතරයක් ආණ්ඩුව පක්ෂ නියෝජනය කරන 145ක් හිටියා අපි මේ ජයග්‍රහණය ලබනකොට. අද අපිට 126ක් ඉන්නවා පැහැදිලිවම මේ ආණ්ඩුව නියෝජනය කරන අය. අද කතා කරනවා ඇමතිකම් දීපයක ගැන, රාජ්‍ය ඇමතිකම් දීපයක ගැන. අපි යෝජනා කර අපි ඉල්ලීම් කර අවිල්ල මේ ආණ්ඩුව ඇමතිකම් ගන්න, මේ රාජ්‍ය ඇමතිකම් අරගන්න, අරගෙන මේ එකට එකහුව වෙලා ගමනක් යන් කියන එක අපි යෝජනා කරනකොට කරේ නැහැ. සමහර දේශපාලන පක්ෂ අද කතා කරනවා ඔවුන්ගේම නියෝජිතව අද පාර්ලිමේන්තුවේ මේ ආණ්ඩුවේම ඇමතිකම් ගන්නවා, රාජ්‍ය ඇමතිකම් ගන්නවා, ඒකට විරුද්ධව කතා කරනවා. එහෙම දෙපත් විදියට කතා කරලා හරියන්නේ නැහැ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. එක මතයක ඉඳගෙන අපි සියලු දෙනාම එක්කව වෙලා කටයුතු කරන්න ඕනේ කියන එක තමයි මේ ජාතික සභාවේ අරමුණ වෙලා තියෙන්නේ. ඒ නිසා අපි පක්ෂයක් හැටියටත් ආණ්ඩුවක් හැටියටත් මේ ජාතික සභාව සම්බන්ධයෙන් අපි ධනාත්මකව අපි හිතනවා විතරක් මේ සඳහා කටයුතු කරන්න, ජනතාවගේ බලාපොරොත්තු ටික ඉටු කරන්න අපි සම්පූර්ණ සහයෝගය දෙනවා. අරගලය නිසා මෙව කළ යුතු දෙයක් නෙමෙයි. අරගලය කියන්නේ අරගලේ සාමකාමී අරගලකරුවෝ හිටියා, කුඩුකාරයෝ හිටියා, ගංජකාරයෝ හිටියා, මංකොල්ලකාරයෝ හිටියා. ඔය අරගලයට සම්බන්ධ වෙච්ච අය සංගේ වාහන අද ඔන්න කුරුණෑගල පොලිස් වලින් අත්අඩංගුවට අරන් කියලා කියනවා. ජනාධිපති ලේකම් කාර්යාලය වටේ තිබ්බ වැට ගලෝගෙන ගිය අය කොහොමද සාමකාමී අරගලකරුවෝ වෙන්නේ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි? මිනිසුන්ව මැරුවන්න මිනිසු කොහොමද මේ සාමකාමී අරගල කරුවා වෙන්නේ? මේ බීගත් ගංජකාරෝ කියන අරගල හින්දා නෙමෙයි, රටේ බුද්ධිමුතුන්, රටේ වියතුන්, ඒ වගේම යමක්කමක් දන්න රටේ බිම පය ගහලා ඉන්න මිනිසු එක්කව් වෙලා ඒ කරන යෝජනාවල් වලට හැවුම්කන් දීලා කටයුතු කරන්න පුළුවන් ජාතික සභාවකුයි අපි නිර්මාණය කරන්න. ඒ නිසා මම ඊට වඩා දීර්ඝව කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. අද මේ ජාතික සභාව හදන්න සියලු දෙනාගේම සහයෝගය ලබා දෙන්න අගමැතිතුමා ගෙන යන වැඩපිළිවෙලට එක ශක්තියක් වෙන්න ජනාධිපතිතුමා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා මේ විපක්ෂයේ ඉන්න බොහෝ දෙනෙක්ගේ නායකයා. එතුමල්ලත් එක්ක කටයුතු කරා. කටයුතු කරනකොට හොඳයි, මෙතනට ආවම එතුමාට දොස් කියනවා. එහෙම නොවි එක්කව් වෙලා කටයුතු කරන්න කියන ආරාධනාව කරමින් මම නිහඬව බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. අද දින න්‍යායපත්‍රයේ 20 අංක 1 ජාතික සභාව ස්ථාපිත කිරීම සඳහා වූ යෝජනා සම්මතය අනුමත කිරීමට සභාව එකඟද? සභාව කල්තැබීම
මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, පාර්ලිමේන්තුව 2022 සැප්තැම්බර් මාස 21 වෙනි බදාදා දින පෙරවරු 9:30 දක්වා කල්තැබිය යුතුයි යෝජනා කරනවා.
පාර්ලිමේන්තුව හෙට දින 21 වෙනි බදාදා පෙරවරු 9:30 දක්වා කල්තබනවා.